வேதத்தை தினம் தியானி சகல வேர்க்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
பிரியமான வேதாராய்ச்சி அன்பர்களே, யோசுவா 23-24 அதிகாரங்களிலே யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த இறுதி செய்தியை பார்க்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நான் வயது சென்று முதிர்ந்தவனாகிவிட்டேன், ஆனால் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இப்பொழுது நீங்கள் அமைதலான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற மற்ற ஜாதிகளோடு நீங்கள் கலவாமலும், அவருடைய தேவர்களின் பெயரை நினையாமலும், அவைகளை கொண்டு ஆணையிடாமலும், அவைகளை சேவியாமலும், பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படியாக எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவநாய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரித்ததை நாம் பார்த்தோம். யோசுவா 23:9 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று கூறினார். மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரை விட்டு திரும்பி தங்கள் சொந்த இஷ்டப்படி செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து வருகிற பகுதியிலே கூறுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். யோசுவா 23:11-13. ஆகையால் உங்கள் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவநாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். கவனித்தீர்களா, கர்த்தருடைய தண்டனை எப்படி வரும் என்பதை விவரிக்கிறார். 15-16 வசனங்கள், இப்பொழுதும் உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான். அருமையானவர்களே, சொல்லப்போனால் இது ஒரு எச்சரிப்பு என்று சொல்வதை விட இது ஒரு முன்னறிவிப்பு என்று சொல்லலாம். யோசுவா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு சரித்திரமாகிவிட்டது. யோசுவா 24 மீண்டுமாக யோசுவா இஸ்ரேல் கோத்திரங்கள் எல்லாரையும் சீகேமிலே கூடிவர பண்ணுகிறான். இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய சந்நிதியிலே யோசுவாவின் முன்னாலே வந்து நிற்கிறார்கள். இங்கே யோசுவா கர்த்தரின் சமூகத்திலே அவர்களுடைய சரித்திரத்தை அவர்களுக்கு கூறுகிறான். தேவன் எவ்வளவு கிருபையாய் அவர்களை இம்மட்டும் நடத்தினார் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான். பாருங்கள், யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிராமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த இடத்திலே யோசுவா முன்னாலே அறியாத அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறான். ஒருவேளை நாம் அதை ஊகித்திருந்தாலும் இங்கே தெளிவாக அவை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிராமை கல்தேயருடைய பட்டணங்களிலே ஒன்றான ஊர் என்னும் இடத்திலிருந்து அழைத்த பொழுது விக்கிரக வணக்கத்தின் ஒரு குடும்ப சூழலிலிருந்து வெளியே அழைத்தார். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆபிரகாமின் தகப்பனான தேராகு நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவிக்கிறவனாய் இருந்தான். இவ்வாறு சொல்லும்பொழுது கர்த்தர் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஒரு ஜாதியாக்கினார் என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த பின்னணியத்தை சற்றே நாம் சிந்தனை செய்வோம். பாபேல் கோபுரத்திற்கு பிறகு மனிதன் முழுமையாக தேவனை விட்டு தூரம் போய்விட்டான். யாருமே தேவனை தேடவில்லை, அவரை சேவிக்கவில்லை. ஆபிராமின் தகப்பனாகிய தேராகும் தேவனை அறிந்தவனாக இல்லை. தேவன் மொழிகளை குழப்பமுள்ளதாக்கி பல திசைகளிலே அவர்களை சிதற பண்ணிய பொழுது உண்மையான ஜீவனுள்ள தேவனை குறித்து ஓரளவு அறிவோடுதான் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். இந்த காரணத்தினாலேதான் இன்றைக்கும் எல்லா இன மக்களிடத்திலேயும் உண்மையான கடவுளை குறித்த ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அவரை தொழுது கொள்ளாவிட்டாலும் அவரை குறித்த அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆனால் பாபேல் கோபுர நிகழ்ச்சிக்கு பின்னாக கர்த்தரை கருத்தாய் சேவிக்கிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் இல்லை. தேவன் செய்வது எப்பொழுதும் மாறாத ஒரு காரியமாயிருக்கும். ஏனென்றால் அவர் மாறாதவர். இந்த மனித சமுதாயத்தை நியாய தீர்ப்பு செய்து பூமியிலிருந்து அழித்திருக்கலாம். தேவன் விரும்பியபடி மற்றொரு உலகத்தை அவர் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் மனிதனை இப்பொழுது மீட்டெடுக்கிறார். ஒரு மனிதன் மூலமாக அதை அவர் துவக்குகிறார். அந்த மனிதன் தான் ஆபிரகாம். ஒருவேளை அவனுடைய இருதயத்திலே உண்மையான ஜீவிக்கிற தேவனை அறிவதை குறித்த ஒரு வாஞ்சை அதிகமாய் இருந்திருக்கலாம். தேவன் அவனை அழைத்த பொழுது சொந்த குடும்பத்தை விட்டு ஊர் என்னும் இடத்தை விட்டு வரும்படியாய் அழைத்தார். இப்பொழுது அதை நாம் வாசிக்கும் பொழுது ஏன் அப்படி அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அவனை தனியே அழைத்தார் என்பது புரியும் என்று எண்ணுகிறேன். தேராகு விக்கிரக ஆராதனைக்காரன். தேவன் ஆபிரகாமை தனியாய் அழைத்ததின் நோக்கம் அப்படிப்பட்ட தவறான வழிபாடுகளிலிருந்து தனியே அவனை அழைத்து அவனை ஒரு ஜாதியாக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு மேசியாவை அனுப்ப வேண்டும் என்று திட்டம் செய்தார். எனவே அவர் அவர்களை எகிப்திலே செங்கல் சூளை மத்தியிலே ஒரு தேசமாக உருவெடுக்க செய்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, என்னையும் உங்களையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவர் வனைய சித்தமானால் நம்மை நெருப்பின் வழியாக எடுத்துச் செல்வார். கடினமான காலங்கள் வழியாக எடுத்துச் செல்வார். சொகுசான வாழ்க்கையின் மத்தியிலிருந்து யாரையும் ஆண்டவர் பயன்படுத்தியதில்லை. உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர் எல்லாருமே கடினமான வேதனையான காலங்களை தங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தவர்கள்தான். யோசுவா 24 அதிகாரம் 5-7 வசனம் வரை வாசிக்கிறேன். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை கண்மணியைப் போல காத்து வந்தார். எமோரியர்களின் கரத்திற்கு அவர்களை விலக்கி காத்தார். இஸ்ரவேலரை சபிக்க வந்த பாலாமின் தந்திரத்திற்கு விலக்கி காத்தார். அவர்களை யோர்தானை கடக்க செய்து இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த எல்லா மக்களுடைய கரத்திற்கும் விடுவித்து காத்தார். யோசுவா 24 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே குடியேறிவிட்டார்கள். ஆனால் அங்கே இருந்த எல்லாரையும் அவர்கள் அழித்து போடாததினாலே அவர்களை சுற்றி விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையான ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலேதான் அவர்கள் இருந்தார்கள். இதை உணர்ந்தவராகத்தான் யோசுவா கர்த்தருக்கு அவர்கள் பரிபூர்ணமாய் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாய் கர்த்தரிடத்திலே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார். யோசுவா 24:14-15 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவாவை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள அவர் மேலே நமக்கு ஒரு அளவிடப்படாத அன்பு ஏற்படுகிறது இல்லையா? எத்தனையோ ஆண்டுகளாக மோசேயின் நிழலிலே நின்றவர். இவரை மோசேயின் சிறு உருவம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் யோசுவா ஒரு மகத்துவமான மனிதர். இந்த மனிதனை தேவன் தெரிந்தெடுத்ததினாலே எந்த தவறும் செய்யவில்லை. யோசுவா ஒரு சாதாரண மனிதனாயிருந்தாலும் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு சாதாரண மனிதனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது தெரிய வருகிறது. இங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவன் கேட்கும் கேள்வி என்ன? உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே சேவித்த தேவர்களையா சேவிக்கப் போகிறீர்கள், அல்லது எமோரியர்களின் தெய்வங்களை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்களா? நீங்களே சரியான தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டும். ஆனால் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அருமையானவர்களே, சகல இஸ்ரவேலரும் தங்கள் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை எண்ணி பார்க்கும்படியாக ஒரு பெரிய சவாலா இது அமைந்தது. இதற்கு மக்கள் சொல்லும் பதிலை பாருங்கள். யோசுவா 24:16-17 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் பிரதித்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தர வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தர் மிக அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தபடினாலே அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரின் மிக அருகிலே இருப்பார்கள், அவரையே சேவிப்பார்கள் என்று நினைக்கலாம். 3580 ஆண்டுகளுக்கு பின்னாலே நாம் கரங்களை நீட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தோல்வி கண்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே நாமும் எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு எவ்வளவு அருகிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் சற்றே எண்ணி பார்ப்போமா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களிலே சிலர் நீங்கள் கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையை பார்த்திருக்கிறீர்கள். அவருடைய வல்லமையை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தெளிவான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க கொடுத்த கர்த்தருக்காக நீங்கள் தைரியமாக தீர்மானம் செய்யுங்கள். தன்னை நம்பி வந்த எவரையுமே கர்த்தர் புறம்பே தள்ளவில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் கூறியிருக்கிறார். யோசுவா 24:20 வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். தேவனாய கர்த்தர் நமக்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மிலே பலர் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்தெல்லாம் எண்ணம் கொள்ளாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் தாங்கள் விரும்பியபடியெல்லாம் உலகத்திலே வாழலாம், தாங்கள் விரும்பியதையெல்லாம் செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர். அதே வேளையிலே அவர் நியாய தீர்ப்பு செய்யும் தேவனாயும் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. யோசுவா 24:21 வசனம் பாருங்கள், ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். மிகவும் விருப்பத்தோடு தங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதி கூறுகிறார்கள். யோசுவா 24:25-26 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாரி மரத்தின் கீழ் நாட்டி, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் மோசே 5 ஆகமங்களையும் எழுதியிருந்த அதே சுருளிலே தொடர்ந்து யோசுவா மற்ற காரியங்களையும் எழுதினான். வசனங்கள் 29:30, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 உள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை இப்ராஹிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா தனக்கென்று தெரிந்து கொண்ட அந்த செழிப்பற்ற சாதாரணமான இடத்திலேயே அவனை அடக்கம் செய்தார்கள். யோசுவா 24:31-32 வசனங்களை பாருங்கள், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவா மரிக்கும் காலத்திலே அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்பட்டவனாயிருந்தான். ஏனென்றால் யோசுவாவின் காலத்திலெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையை சேவித்தார்கள். அது அவருடைய தெய்வீக வாழ்க்கையின் நேர்மறையான பாதிப்பை நமக்கு காட்டுகிறது. யோசேப்பு இப்ராஹிம் மனாசே என்பவர்களின் தகப்பன். இந்த இரண்டு குமாரரும் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது தங்கள் தகப்பனுடைய எலும்புகளை கொண்டு வந்தார்கள். 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே அதை கவனமாய் சுமந்து வந்தார்கள். இதை வாக்குத்தத்த பூமியிலே புதைப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தார்கள். ஏன்? அந்த நிலத்திலே அவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்த்திருந்தான். யோசுவா 24:33, ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு இப்ராஹிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆசாரியனாக மறித்த முதல் மனிதன் ஆரோன். இரண்டாவதாக இப்பொழுது அவனுடைய மகன் எலியாசார் மறிக்கிறான். யோசுவாயின் புஸ்தகத்திலே பல மரணங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசேயின் மரணத்தோடு ஆரம்பமாகி யோசுவாவின் மரணத்துடனும் எலியாசாரின் மரணத்துடனும் நிறைவடைகிறது. இந்த வசனத்திலே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எலியாசார் அவன் மகனான பினேகாசுக்கு இப்ராஹிமின் மலை தேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். எங்கே இருந்து பினேகாஸ் இந்த நிலத்தை பெற்றுக் கொண்டான்? ஆசாரியர்களுக்கு எந்த ஒரு நிலமும் கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் இவன் ஒரு நல்ல நிலப்பகுதியை பெற்றுக் கொண்டவனாயிருந்தான். இங்கேதான் ஜீவிக்கிற உண்மையான கர்த்தரை விட்டு அவர்கள் வழிவிலகி போவது ஆரம்பமாகிறது. இது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே மிக தெளிவாக நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. அருமையான நேர்களே, இதோடு கூட நாம் யோசுவா புஸ்தகத்தின் வேத ஆராய்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்றும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் சற்றே மனதிலே வைப்போமா? கர்த்தர் நமக்கு செய்த மகத்துவமான காரியங்களை அடிக்கடி நாம் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியமான உறுதி நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். எனவேதான் யோசுவா, நானும் என் வீட்டாரமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? யோசுவாவைப் போல நாம் வாழ்கிற காலத்திலே நம்முடைய சந்ததியினர் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வாழத்தக்கதாக நாம் எல்லா காரியங்களிலேயும் சாட்சியாயிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யோசுவாவின் புஸ்தகத்தை ஆரம்பம் முதல் நாங்கள் முறையோடு படிக்க எங்களுக்கு உதவி செய்திரையா? அதற்கு எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை காலம் நாங்கள் அறிந்திராத பல உண்மைகளை, பல அடிப்படை சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்கள் கற்றுக்கொண்டோம், எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டோம். அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யார் யார் என்னென்ன காரியத்தை குறித்து தங்களுடைய இருதயத்திலே உறுதியான தீர்மானம் செய்தார்களோ அந்த காரியங்களிலே வாழ்க்கையின் இறுதி வரையந்தும் உறுதியோடும் உத்தமமாயும் உமை பின்பற்ற உதவி செய்யும். உம்முடைய பிரமாணங்களை விட்டு வலது இடதுபுறம் விலகாதவர்களாய் வாழ கர்த்தர்தாமே கிருவை செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை நாங்கள் அனுதினமும் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய நீரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யோசுவாவைப் போல சாதாரண மனிதர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது எங்களையும் மகத்துவமான காரியங்களை செய்ய நீர் பயன்படுத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் எடுத்து பயன்படுத்த உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நாங்கள் வாழ்கிற பட்டணங்களிலே, வாழ்கிற கிராமங்களிலே, எங்களுடைய திருச்சபைகளிலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உமக்கு பயனுள்ள சாட்சிகளாக வாழ நீரே எங்களை பயன்படுத்தும். ஏ சுரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. ஏசாயா 62:3.